வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். இப்பொழுது தலைப்பு அரசியலின் டிமென்ஷியா, அதாவது அரசியல் ஞாபக சக்தி மறைதல். அரசியல் ஞாபக சக்தி என்றால் அவர்களுக்கு எதெது ஞாபகம் வைத்து கொள்ளணுமோ, அதாவது அவர்களின் செயல்கள், கொள்கைகள், அவர்களின் அரசியல் மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள், மாநிலம், தேசம் இத்தியாதி இத்தியாதி எல்லாம் ஞாபகத்திலிருந்து அப்படியே ஏதோ ஒரு மாயாஜாலத்தினால் மறைந்து விடுவது போல் மறைந்துவிடும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் கற்பனையினால் எதேதோ தன்னுடைய கற்பனை சக்தியை உபயோகித்து எப்படி ஒரு மந்திரவாதி தந்திரம் செய்வது போல், இந்த அரசியல் தந்திரவாதிகள் என்ன செய்வதென்றால் தன்னுடைய கற்பனையினால் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டி யார் யாரை அவர்கள் குறிவைக்கிறார்களோ, அவர்கள் எதிரியானாலும் சரி, பரம எதிரி என்று சொல்லிவிட்டால் சொல்லவே வேண்டாம், அவர்களை பற்றி இழிவு பண்ணுறதுக்கு என்னென்ன கற்பனை சக்தி வேணுமோ அதெல்லாம் இவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு அபூர்வமான அதிசயமான ஒரு திடம் சக்தி வந்து விடுகிறது. அதாவது அவங்களுக்கு பொய் சொல்லி அவங்களுடைய கற்பனையினால் அவங்க அதை எப்படி சித்தரிப்பது என்பது இவர்களுக்கு கைவசம்தான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, மந்திரவாதி எப்படி மந்திர தந்திரம் செய்து பார்ப்பவர்களின் கண்களை கட்டி கண்கட்டி வித்தை காண்பிப்பது போல் இந்த அரசியல் இந்த மாதிரி அரசியல் நடத்தும் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி, அரசியல் பிம்பம் என்று தன்னைத்தானே நினைத்து கொள்ளும் அரசியல் மந்திர தந்திரவாதிகள் போல் இவர்களுடைய தந்திரத்தை காண்பிப்பதில் கொஞ்சம் கூட சளைப்பதில்லை. இப்பொழுது ஒரு சின்ன உதாரணம் கூற விரும்புகிறேன். என்ன அரசியல் ஞாபக சக்தின்னு சொல்லிட்டு வந்தால், நான் இப்போ சொன்ன மாதிரி ஞாபக சக்தி எது ஞாபகம் இருக்கணுமோ அதை கையை கழுவிடுறது, இல்லாட்டினா ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு நடிப்பில் செம நடிப்பு நடித்து அதை மழுப்பிடுறது. பத்திரிகையாளர்களோ யாரும் அப்படி தப்பி தவறி கேட்டுட்டா, பத்திரிகையாளர்கள்லாம் இவங்க பக்கத்தில் தானே உட்காந்துருக்காங்க, அப்படியே ஒரு தப்பி தவறி யாராவது வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா அதை வந்து இவங்க சமாளிக்கிறது தான் சகஜம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பெண்களை பற்றி எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவு, எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டம் தட்டி இலக்காரமாக பேசி, பெண்கள் என்றால் ஒரு ரொம்ப அவதூறாகவும் அவமானமாகவும் ஆபாசமாகவும், பெண்கள் என்றாலே ஒரு அருவறுப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால், இவர்களை சுற்றி இருப்பவர்கள், இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெண்கள் தானா இல்லாட்டினா வேறு யாராவதுன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் சொல்லணும். இப்படி பெண்கள் மேலே வெறுப்பு இருப்பவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தில் பெண்களை சுற்றி இவர்கள் வாழ முடியும்? அது ஒரு சவாலாக இருக்குது. அதனால தான் அது இவர்களுடைய நடத்தையே இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது. அதாவது இவங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பெண்கள் தானா இல்லைன்னா வேற யாரான்னு சொல்லிட்டு அப்படி வெறுப்பு காண்பிக்கும் இந்த அரசியல், தற்போதைய அரசியல் என்ன சொல்கிறார் என்றால், நடத்தையில் செயலால் எப்படி என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண்கள்னா அவங்களுக்கு புத்தி கிடையாது, அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்கள் கீழே தான் வைக்கணும், பெண்ணாக அவங்க கீழே தான் உட்காந்துருக்கணும், ஆண் பெண்ணை வந்து மதிக்கக்கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, பெண்ணுன்னு சொல்லிட்டு வந்தால் அதை கீழத்தை மட்டம் தட்டியே வை. ஏன்னா இதெல்லாம் வந்து பொம்பளைங்களுக்கு ஆக போகிற விஷயம் கிடையாது, பொம்பளைங்களால் பண்ணுற காரியம் கிடையாது, இப்படிலாம் சொல்லிட்டு யார் இவங்க முன்னால் வந்து நிற்க வைக்கிறது. தன்னுடைய தாய் நாடுன்னு சொன்னாலும் சரி, அது தாயகம் சொன்னாலும் சரி, தாய் மொழின்னு சொன்னாலும் சரி, அந்த பெண் தான் குறிக்கப்படுகிறாள். இதுலேயும் தாய் நாடு, தாய் மொழி, தாயகம் அப்படின்னு வந்தாலே, தாயின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்தாலே அதுதான் முதல் வார்த்தையாக இருக்கிறது. தெய்வமே படைத்த பிரம்மன் பகவானே வந்து தாய் தந்தை, அப்புறம் தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம் சொல்லிட்டு சொல்லி அறம் போதித்ததுக்கப்புறம், அதே மாதிரி திருவள்ளுவரும் திருக்குறளில் எத்தனையோ குறள்களில் அதை உறுதிப்படுத்தியுள்ளார். அப்படி இருக்கும் பொழுதும் மாதா பிதா, அப்புறம் அதுக்கப்புறம் ஆசிரியர், அப்புறம்தான் தெய்வம் சொல்லிட்டு வருது. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்ணால் வந்து ஒரு தன்னுடைய கால் தூசி இல்லாட்டினா தரமட்டம் கீழே கால் கீழே கிடக்கணும், இல்லாட்டினா அதை விட்டால் வந்து பெண்களை வந்து தன்னுடைய தூதர்களாகவும், அதுவும் எந்த மாதிரி தூதர்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானம், ஆபாசம், ஒரு அசிங்கத்துக்கு என்ன உதாரணமாக இருக்கணுமோ அதுக்கெல்லாத்தையும் அதுக்காக பெண்களை உபயோகிக்கிறது. அந்த பெண்களும் வராங்களே, அது அவங்கள சொல்லணும், அவங்க மேலே தான் அது குற்றம். அந்த எல்லாத்தையும் சினிமான்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், சினிமா நட்சத்திரம் சொல்லிட்டு சினிமாவில் திரையுலகத்தில் தன்னுடைய இது தன்னுடைய சான்ஸ் வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு ஓஞ்சி போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கடா யாராவது கூப்பிடுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காத்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் வரிசையில் வச்சு நிற்க வைக்கிறாங்க இப்போ. அதனால் எந்தாம்மா மைக்கை பிடிச்சி நீ சொல்லு, நீ என்ன சொல்ல போகிற, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மைக்கை கொடுத்து இவங்க கொடுத்த வசனத்தையும் அவங்க மூலமாக பேச வச்சு அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, திரையுலகத்தில் தான் நம்மளுடைய மவுஸ் எல்லாம் குறைஞ்செடுத்து நம்ம எங்கேயோ ஊஞ்சி போயிட்டோம், இப்போயாவது இந்த இப்படியாவது வந்து நம்மளுடைய இதை திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்குதே, நம்ம வந்து பப்ளிசிட்டி இது மூலமாக பிரபலமாக திரும்ப நம்ம வந்து இந்த இதில் சோஷியல் மீடியாலேயோ எங்கேயோ நம்ம வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் பரவாயில்ல, இது நம்ம பெண் குலத்தையும் பெண் இனத்தையும் நம்ம வந்து அவதூறாக நம்மளுடைய செய்கையினால் அவங்களுக்கு அது இதாக அவமானமானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிது, நம்ம பிரபலமாகிறோம், நம்ம அதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உத்தேசத்தில் இவங்கெல்லாம் களத்தில் இறங்கிடுறாங்க. அது அதுவே ஒரு ஒரு பரிதாபமான நிலைந்தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக இவ்வளோ தூரம் மட்டமாக போவாங்களான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். அரசியல்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க பெண்களை இவ்வளவு மட்டமாக பண்ணுறாங்களே, ஒன்று நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன், ஏன்னா இந்த தலைப்பு ஞாபக சக்தி மறைதல். அதனால் அரசியல் கட்சி வந்து பெண்கள் வந்து அறிவில்லாதவங்க, பெண்களுக்கு வந்து சாமர்த்தியம் கிடையாது, பெண்கள் புத்திசாலி கிடையாது, பெண்கள் எல்லாம் எதது மட்டமாக இருக்கோ, எதது தரமட்டம் இதாக இருக்கோ, தரங்கட்டதாக இருக்கோ, அதெல்லாம் பெண் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அரசியல் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா, வீரம் சொல்லி வந்தாலே அதுவும் ஆணுக்கு தான் வீரம் சொல்லிட்டு நினைத்தாலும் அந்த வீரத்தில் கூட இவங்க தோற்று போனாங்களே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மறந்துடுறாங்க. அறிவில் தான் இவங்களுக்கு சரஸ்வதிக்கே வேட்டியை கட்டி சரஸ்வதியை வேட்டியில் பார்க்க முயற்சிக்கும் இந்த அரசியல், வீரம் சொல்லி வந்தப்பையும் ஊழல் சமாச்சாரத்தில் இவர்கள் குடும்பமே என்னுடைய இது யார் யாரை குறித்து நான் இதை சொல்கிறேன் என்றால், ஏன்னா எனக்கு முடி மறைத்து பேசுவதற்கு எனக்கு பழக்கமில்லை. நான் அரசியல்வாதிகள் போல் யாரையோ குறித்து யாரையோ இது குறி வச்சு தாக்குவதோ மோதல் பண்ணுறது அந்த மாதிரியும் கிடையாது. யாருக்கு நான் யாரை நான் குறித்து பேசுகிறேனோ அவர்களின் பெயரை சொல்லி அவர்களின் செய்கைகளை அவர்கள் முன்னால் வைப்பது தான் என்னுடைய பழக்கம். அப்படி தான் நான் கடந்த எப்பொழுது பொதுத்தளத்தில் என்னுடைய குரல், என்னுடைய எழுத்து, என்னுடைய பதிப்புகள் வந்ததோ அதிலிருந்து எல்லாவற்றிலும் நான் அப்படி தான் செயல்பட்டுள்ளேன். அப்படி தான் படுகிறேன், அப்படி தான் படுவேன் அப்படின்னு சொல்லுவான். அது பிற்காலம், தற்சமயம், எதிர்காலமாக இருந்தாலும் அப்படி தான் அந்த கொள்கைகளில் வந்து நாம் ஒரு மாற்றமும் கிடையாது, மாறுவதும் போவது மாறப்போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த அரசியல் திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்களுடைய குடும்பமே ஊழல் சம்பவத்தில் மாட்டிக்கொண்டது, சிக்கிக்கொண்டது. அது ஒன்றும் அதிசயம் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் அவரவர்களுடைய பங்கு, ஊழல் சொல்லிட்டு வந்தாலே அவர்களுடைய பங்கு இருக்கத்தான் செய்து. அதில் திமுக கட்சின், அதுவும் இவங்களுடைய கருணாநிதி குடும்பம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஊழல் என்றாலே ஒரு தனி பெயர் இருக்கிறது. அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் கருணாநிதி குடும்பம் அவர்கள் சொத்து, அதாவது அரசியல் குடும்பத்திலே பெரும்பாலான சொத்து, அதாவது மக்கள் சொத்தை பரிகரித்து அபகரித்து மக்கள் சொத்தை பறித்து அபகரித்து தன் சொத்தாக மாற்றி அதை தன்னாட்டில் வைத்து கொள்ளாமல் கூட அயல்நாட்டில், அதாவது சுவிஸ் பேங்க் மற்றும் அந்நிய நாடுகளில் அந்த சொத்தை, அந்த புதையலை பதுக்கி வைத்திருக்கிறதில் முதல் குடும்பம் அது கருணாநிதி குடும்பம்தான். இதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. கலைஞர் கருணாநிதி சொல்லுங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொல்லுங்க, டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்றெல்லாம் மரியாதையோடு பேசுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு நடக்கிறதே வேறு என்று எல்லாம் எனக்கு ஏற்கனவே காதில் அது கேட்கிறது. இப்பொழுது நான் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இருந்தாலும் செய்கைகள் நடத்தைகள் வைத்து தான் மரியாதை கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பதவிக்கு மரியாதை கொடுன்னு சொல்கிறாங்க. பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து மரியாதையோடு நடந்துக்கலைன்னா அந்த பதவிக்கு அது மரியாதை கிடையாது. ஏன்னா அந்த பதவியை வந்து அவமரியாதை பண்ணலை, அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நடத்தைகளுக்கு தான் அவமரியாதை கிடைக்கிது. ஏன்னா அதன்படி தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதனால் கருணாநிதி குடும்பத்தின் சொத்துன்னு சொல்லிட்டு பார்க்க போனால், அவர்களின் அரசியல், இந்தியாவின் அரசியல் குடும்பத்திலேயே முதன்மையாக இப்பொழுது இருக்கும் குடும்பங்களில் கருணாநிதியோட குடும்பத்தின் சொத்து தான். அதுவும் அந்நிய நாட்டில் சுவிஸ் பேங்கில் பார்க்க போனால் அவர்களுடைய சொத்து ஏகப்பட்ட மதிப்புள்ள சொத்தாகும். அப்படி இருக்கும் பொழுது ஊழல் என்பது இவர்களுடைய வலது கை, இடது கை, எந்த கையின்னு எடுத்தாலுமே அது இவங்களுக்கு சர்வசாதாரணம். அதனால் ஊழலில் சிக்கிக்கொண்ட கருணாநிதி குடும்பத்தின் வேதனை, அவர்களின் அவர்கள் எப்படி அதில் குழம்பி போய் இருந்தார்கள், இந்த சம்பவம் நடந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவ்வளவுக்கும் அந்த ஏ ராஜாவா இன்னொருத்தர் தான் திமுகவோட கட்சியோடு தான் அவரும் மாட்டிக்கொண்டார். இல்லாட்டினா அவரை வந்து இந்த இது காவு கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அது அதுவும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அந்த ஏ ராஜாவா அவர் தமிழ் திமுக கட்சியின் அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர், அவருக்கும் ஒரு பதவி ஏதோ இருந்தது போல இருக்குது. அப்புறம் அவரை காவு கொடுத்தாங்க இந்த ராஜாவை, ஏ ராஜான்னு நினைக்கிறேன் அவர் பேர். அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி குடும்பத்தின் குடும்பமே ஊழலில் மாட்டிக்கொண்ட பிறகு யாரை அவர்கள் தன் குடும்பத்திலிருந்து காவு கொடுத்தார்கள் ஞாபகம் இருக்கா? கருணாநிதி குடும்பத்தினருக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல, இதை கேட்குறாங்கல்ல. நான் ஞாபகப்படுத்துகிறேன், வேறு யாரையும் அவங்க காவு கொடுக்கல, தன்னுடைய குடும்பத்திலேயே ஒரு பெண்மணியை காவு கொடுத்தாங்க, கன்னிமொழியை. வந்ததுக்கு குடும்பத்துக்கே வந்தது இடி விழுந்தது கருணாநிதியின் குடும்பத்திற்கு. அப்போ கருணாநிதி அவரும் உயிரோடு தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுதும் ஒரு ஆண் மகனுக்கு கூட ஜெயிலுக்கு போகிறதுக்கு துணிச்சலும் கிடையாது, நாணயம் இருந்தால் எங்கே ஊழலுக்கு, ஊழலெல்லாம் மாட்டியிருப்பாங்க, நாணயத்தை விட்டுடுங்க, தைரியம் கிடையாது. இன்னொன்று வந்து கொஞ்சமாவது சரி, நம்ம இப்போ சிக்கிக்கிட்டோம், வலையில் மாட்டிக்கிட்டோம், வெளியிலையும் போக முடியாது, உள்ளரையும் இருக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது யார் நம்ம வந்து பலி கொடுக்கலான்னா வேறு யாரையும் பலி கொடுக்கல, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கன்னி மொழியை தான் காவு கொடுத்தாங்க கருணாநிதியோட குடும்பம். இதில் பேசிக்கிறாங்க பெண் என்றால் வந்து அறிவுக்கெல்லாம் இல்லை, சரஸ்வதிக்கு நீங்கள் வேட்டியை கட்டுங்க இல்லாட்டினா பேண்ட்டை போடுங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு துன்பம் ஒரு இடி விழுந்தப்போ நீங்கள் யாரை முன்னாடி வச்சு யாரை ஜெயிலுக்கு, அதுவும் திஹார் ஜெயில், டெல்லியில் இருக்கிற திஹார் ஜெயிலில் மாட்டை வச்சு 6 மாதத்துக்கு மேலே கன்னிமொழியை அனுப்பி வச்சது வேறு யாரும் இல்லை கருணாநிதியோட குடும்பம். இத்தனைக்கு இவ்வளோ பேர் ஆம்பளைங்கள்லாம் தாம் மனசில் சிங்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சிங்கம் இடி விழுந்தப்போ ஊழலில் மாட்டிக்கிட்டு இடி விழுந்தப்போ அப்படியே எலியா மாதிரி எங்கேயோ போய் பொந்துக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டாங்க. இதில் யார் இவங்க குறி வச்சு பேச சொல்லி வெளியில் இருக்கிற பரதேசி, அரசியல் பரதேசி இவங்களுக்கு இவங்களை ஏவுறாங்களோ, ஒரு சினிமான்ற ஒரு திரையுலகத்தை கைவசம் வச்சுக்கிட்டு அது மூலமா தாக்குறதுக்காக என்னுடைய குடும்பம் முன்னோர்கள் வந்து எலி பாம்பு பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட ஒரு படத்தை காமிச்சு சூர்யாவை வச்சு அதுவே வேற ஒரு கோமாளித்தனம் பண்ணினாங்க. அவங்களும் சினிமா நட்சத்திரம் தானே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யாருக்கு துரோகம் பண்ணி யார் யாரை ஏமாத்தினா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு காசு வருது, அவங்களுக்கு புகழ் வருது, அது அந்த புகழ் இகழாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் பாடு போயிட்டே இருக்கோம், அந்த மாதிரிலாம் வந்து அந்த நாடகம் நடத்திட்டு தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் சொல்ல வருவது என்னென்றால், இவங்க எப்படி இந்த மாதிரி பெண்ணை இழிவாக பேசும் இந்த பெரிய ஆண்மகன்கள் ஊழல் என்ற இடி விழுந்த பொழுது யார் இவங்க பலி கொடுத்தாங்க, இவங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்மணி தன் தங்கையான கன்னிமொழியையே, கருணாநிதி தன் மகளான கன்னிமொழியை ரத்தக்கண்ணீர் வடித்தாலும் தன் மகளை ஜெயிலுக்கு போக வைத்த கருணாநிதி, கருணாநிதி குடும்பம் பெண்களை இழிவு பண்ணுறது, இது என்ன கலாச்சாரம், இது எந்த மாதிரி குடும்பம், இது எந்த மாதிரி செய்கை, எந்த மாதிரி செயல் என்று இவர்களின் நடத்தை, இவர்களின் குணாதிசைகள், இவர்களின் செயல்களே காண்பித்து கொடுக்கிறது. வேறு யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. தன்னுடைய அறம், தன்னுடைய குணம், தன்னுடைய செயல், இதுவே மனிதனின் அடையாளமாகி விடுகிறது. அது எவ்வளவு மழுப்பு, எவ்வளவு பூசி, எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அதை எந்த விதத்தில் அதை மறைத்தோ இல்லாட்டினா அதை வேறு விதமாக தரிசித்து அதை அதை எந்த பிரட்டு பிரட்டி எப்படி திருப்பி காண்பித்தாலும் தன்னுடைய கர்மங்கள் தன்னை விட்டு போவதில்லை. ஏனென்றால் அந்த கர்மங்கள் தான் இவர்களை விரட்டி விரட்டி துரத்துவது நிதர்சனமான உண்மை. அந்த கர்மம்தான் இவர்களை கடைசி நேரத்திலும் இவர்களோடு போவதும் அந்த கர்மம்தான். அதை எந்த விதத்திலும் இவர்கள் மறக்க முடியாது. அது எப்பேற்பட்ட டிமென்ஷியாவாக இருந்தாலும், அதாவது ஞாபக சக்தி மறைதல் என்ற குறைச்சாலம் போட்டாலும் கர்மம் இவர்களை துரத்தும். அதுதான் இயற்கையின் நீதி. இதை சொல்லி உங்கள் நேரத்திற்கு நான் பத்மினி அர்ஹந்த் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.